அம்மண்ணின் குரல் வழியாக தமிழ் மரபுகளும் அதன் தொடர்ச்சியான தமிழ் பண்பாடுகள் குறித்து சங்க இலக்கியத்தின் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே ஒளிவடிவ இவ்வுரையின் நோக்கமாகும். தமிழ் மொழி நீண்ட நெடிய மரபுகளை கொண்டது என்பது நாம் அறிந்த செய்தியாகும். மரபுகளை அடிவேராக கொண்டு எழுந்த தமிழ் பண்பாடுகள் குறித்த செய்திகள் சங்க இலக்கியத்தில் நிறைந்து விரைவி கிடக்கின்றன. சங்க இலக்கியத்தின் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையின் 165 பாடல் இதற்கு தக்க சான்றாக அமைந்துள்ளது. அப்பாடல் மொழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுற கலிங்கம் கழாது உடிய இக்குவளை உண்கண் குய்புகை கமழ தான் உழந்து அட்ட தீம்புளி பாகர் இனிதன கணவன் உண்டலின் நுனிதின் மகிழ்ந்ததென்று உண்ணுதன் முகனி என்பதாகும். இப்பாடலின் வழி நாம் அறியும் செய்திகள் திருமணம் நடந்து முடிந்து தன் இணையோடு தனிக்குடித்தனம் சென்ற பெண் அந்த முதல் நாளில் இல்லற வாழ்வை தொடங்கி சமையல் பணிகளை செய்கிறாள். காந்தல் மலர் போன்ற தன் மெல்லிய விரல்களால் கெட்டியான தயிரை பிசைகின்றாள். இடையில் அணிந்திருந்த சேலை நழுவிவிடாதபடி உடுத்தியிருந்தாள். அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்து அதனால் ஏற்பட்ட புகை தாமரை மலர் போன்ற அவளின் கண்ணில் பட்டுவிட தான் அணிந்திருந்த சேலையால் கைகளை துடைத்துக் கொண்டு கண்களை தேய்த்துக் கொள்ளுகிறாள். சமைக்கும்போது ஏற்பட்ட சிறு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு தயிரில் புளியை சேர்த்து மோர்குழம்பாக்கி தன் வாழ்க்கை துணைவருக்கு உணவு படைக்கின்றாள். இனிது இனிது என்று மகிழ்ச்சி பொங்க துணைவன் அவ் உணவினை உண்ணுவதை மிக நுட்பமாக பார்த்து அவளின் முகம் இன்பத்தால் மலர்ந்திருந்தது என்பதே ஆகும். இதில் அடங்கியுள்ள மரமார்ந்த தகவல்கள் என்னவெனில், சங்க இலக்கிய காலத்தில் தமிழ் இனத்தவர்கள் குடும்பம் என்னும் அமைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் இணையும் திருமணம் என்னும் நிகழ்வு நடந்திருக்கின்றது. அதன் பின்னர் அவர்கள் தனித்து வாழத் தொடங்குகிறார்கள். கிடைத்ததை உண்ணும் வேட்டை சமூகம் போல் அல்லாமல் தீயின் பயனை அறிந்து சமைத்து பக்குவப்படுத்தி உண்டுள்ளார்கள். முதல் நாள் உணவை குறை சொல்லாது இனிமையாக உள்ளது என வாயார பாராட்டிய வாழ்க்கை துணைவரின் நயத்தக்க நாகரிகம் வியப்பை தருகின்றது. மேலும் இப்பாடலின் முதல் செய்தியாக கெட்டியான தயிரை அவள் தன் மெல்லிய காந்தல் மலர் போன்ற விரல்களால் பிசைந்தாள் என்பதே ஆகும். தயிர் என்பது நேரடியாக கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல, ஆடு மாடு இவைகளிடமிருந்து பெறப்படுவதாகும். பின்னர் அப்பாலை மண்கலயத்தில் வைத்து தீயினால் பதமாக சூடேற்ற வேண்டும். பின்னர் அந்த சூடு தணிவதற்குள் கொஞ்சம் பழைய தயிர் அல்லது மோரை பிறைக்கூற்ற வேண்டும். அடுத்த நாள் காலையில் பிறைக்கூற்றிய பால் தயிராக மாறியிருக்கும். சமைப்பதற்கு தேவையான மண்பாண்டங்களை வணையக்கூடிய தொழில்நுட்பம் அறிந்த குயவர்கள் இருந்திருக்க வேண்டும். சமூகம் ஒரு இனக்குழுவாக வாழ்ந்திருந்தாலும் அதில் பல பிரிவுகள் இருந்துள்ளமையை அறிய முடிகின்றது. அடுத்து அவள் இடையில் உடுத்திருந்த சேலையால் கைகளை துடைத்துக் கொண்டாள் என்பதன் வழி பருத்தியிலிருந்து நூல்கள் நூற்கப்பட்டு பின் அவைகள் தறிகளில் இடப்பட்டு பின் சேலைகளாக நெய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த காலத்தில் சேலை நெய்யும் தொழில்நுட்பம் அறிந்த நெசவாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அறிய முடிகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக சங்ககால தமிழர்கள் தீயின் பயனை அறிந்துள்ளனர் என்றும் தீயினால் உணவு சமைத்துள்ளனர். உணவு சமைக்க தேவைப்படும் மண்பாண்டங்களை சுடுவதற்கும் தீயை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் அறிய முடிகின்றது. மனித இன நாகரிகத்தை வரையறுக்கும் அளவுகோலாக மானம் காக்கும் ஆடை, சக்கரத்தின் பயனை அறிந்து பின் வணிகம் செய்தல், தீயின் பயனை உணர்ந்து உணவினை சமைத்து உண்ணுதல், இசைவாடி மகிழ்ந்திருத்தல் என்பவை உள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர்.
சக்கரத்தின் பயனை அறிந்து உமணர்கள் உப்பினை ஏற்றிக்கொண்டு பண்டமாற்று முறையில் உப்பினை கொடுத்து நெல்லும் மீனும் பெற்ற செய்திகளும் சங்க இலக்கியத்தில் உள்ளன. உலகில் பல கண்டங்கள் கண்டுபிடிக்கப்படாத கிபி 2ஆம் நூற்றாண்டில் தமிழர்கள் மொழியை திருத்தமாக பேசியும் எழுத்துக்களை வடிவமைத்தும் இலக்கணங்களை உருவாக்கியும் கல்வி கேள்வியில் சிறந்த அறிவு பெற்றும் பண்பட்ட நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்துள்ளார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைய தமிழர் வாழ்வின் அடிப்படை மரபாக சங்க இலக்கிய தகவல்களை ஏற்கலாம். நன்றி. தமிழ் அன்புடன் தமிழ்த்தனை ஆசிரியர் முனைவர் தி. நெடுஞ்செழியன். வணக்கம்.